بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹனுடைய பேரருளால் நமது வாராந்த தொடரிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். நமது பெரும்பாவங்கள் என்ற இந்த தொடரான வகுப்பிலே இன்று நாம் 22வது பெரும்பாவமாக பார்க்கவிருப்பது போர் செல்வங்கள், அதாவது கனிமத்தில் மோசடி செய்தல் என்ற தலைப்பாகும். அன்பிற்குரியவர்களே, போர் செல்வங்கள் என்பதை பொறுத்தவரையில், கனிமத்தை பொறுத்தவரையில், இது முஸ்லீம்கள் எதிரிகளோடு போரிட்டு வெற்றி கொள்கின்ற போது கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அது அசையும் சொத்துக்களாக, அசையாத சொத்துக்களாக, அனைத்தையும் அது உள்ளடக்கும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இதை பற்றி சொல்கின்ற போது, சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனமாக அல்லாஹ் சொல்கிறான், وَعَلَمُوا أَنَّمَا غَنِمْتُم مِّن شَيْءٍ فَأَنَّ لِلَّهِ خُمُسَهُ وَلِلرَّسُولِ وَلِذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ وَابْنِ السَّبِيلِ. இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா, அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இந்த நீங்கள் பெறுகின்ற இந்த கனிமத் என்பது அவைகள் யாருக்குரியவைகள் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லும்போது, அதாவது அதில் ஐந்தில் ஒன்று அல்லாஹுக்குரியது, அல்லாஹுடைய தூதருக்குரியது, அல்லாஹுவின் தூதருடைய நெருங்கிய உறவினர்களுக்குரியது, அனாதைகளுக்குரியது, அதேபோன்று ஏழைகளுக்குரியது, வழிப்போக்கர்கள் பயணிகளுக்குரியதென்று அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். எனவே அன்பிற்குரியவர்களே, ஐந்தில் ஒன்று என்று சொல்லும்போது, அதாவது 120% மற்ற அந்த 80% போரிட்ட போராளிகள் முஜாஹிதுகளுக்குரியதாக இருக்கிறது. 20% இந்த சாராருக்கு மத்தியிலே என்ன செய்யப்பட வேண்டும், பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. எனவே என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய உறவினர்கள், ஆலு பைத் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அஹ்லுல் பைத் என்று அழைக்கப்படுகின்ற அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பத்தினர்களாக இவர்களெல்லாம் இப்போதும் வருவார்களோ, அவர்களிடம் அந்த குடும்ப உறவென்பது உறுதிப்படுத்தப்பட்டதன் பிறகு அவர்களுக்கு இந்த பகுதி என்பது போய் சேர வேண்டியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா இந்த ஒரு சட்டத்தை சொல்கிறான். அதேபோன்று இஸ்லாமிய உம்மத், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் சந்தித்த பத்ருடைய போர்க்களத்துக்கு பிறகு இது தொடர்பான நிறைய கேள்விகளும் எழுந்தன. அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஃபால் என்ற அத்தியாயம், 8வது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், அந்த அன்ஃபால் என்ற பெயரே எதை சொல்கிறது என்று சொன்னால், போர் செல்வங்களைத்தான் சொல்கிறது. போரிலே எதிரிகளிடமிருந்து பெறப்பட்டவைகளைத்தான் அந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், எஸ் அலூனக அனில் அன்ஃபால், அந்த அத்தியாயத்தினுடைய துவக்கமே அப்படித்தான் இருக்கிறது. உங்களிடம் போர் செல்வங்களை பற்றியும் நபியே கேட்கிறார்கள், நீங்கள் கூறுங்கள், அவைகள் அல்லாஹ்வுக்குரியவைகளும் அல்லாஹுடைய தூதருக்குரியவைகளுமாகும் என்று அந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அதைத் தொடர்ந்து 41வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான் என்றால், 5 இங்கே குறிப்பிட்ட இந்த சாரார்கள் அவர்களுக்குரியது, அதுபோக ஏனையவைகள் அந்த போரிலே கலந்து கொண்டவர்களுக்குரியது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அருமையான சகோதரர்களே, பதுருடைய அந்த போர்க்களத்தை பொறுத்தவரையில், பதுருடைய போர்க்களத்திலே ஏற்பட்ட நிகழ்வுகளை பற்றி வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற போது, திருமிதி நசாயி போன்ற கிரந்தங்களிலே பார்க்கலாம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்களுக்கு கனீமத் என்பது ஹலாலாக இருக்கவில்லை, கனீமத் என்பது ஹலாலாக இருக்கவில்லை, அவர்கள் எப்படியான ஒரு வழிமுறை சட்டம் அவர்களுக்கு இருந்ததென்றால், போர் முடிந்து விடும் என்று சொன்னால் அதற்கு பிறகு அந்த போரிலே அவர்கள் வெற்றி கொண்டு விட்டால் எதிரிகளிடமிருந்து பெறப்பட்ட கனீமத்துகளை எல்லாம் ஒன்று சேர்ப்பார்கள், அதன் பிறகு வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த அனைத்தையும் சாப்பிட்டுவிடும், அழித்துவிடும் என்பதுதான் சட்டம். அவர்கள் சொல்கிறார்கள், பதுருடைய நாளிலே என்ன செய்தார்கள், மக்கள் அவசரப்பட்டார்கள் கனீமத்தை எடுப்பதில். என்றால் இஸ்லாமிய உம்மத் சந்தித்த 1வது போராக, பெரிய ஒரு போராக அதுதான் இருக்கிறது. அப்போ எனவே கனீமத்தை எடுப்பதில் அதிலே கலந்து கொண்ட பங்கு பற்றி அவர்கள் அவசரப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா இது தொடர்பாக ஒரு எச்சரிக்கை இறக்குகிறான். அதுவும் சூரத்துல் அன்ஃபால் 68வது வசனத்திலே சொல்கிறான், லவ்லா கிதாபுன் மின் அல்லாஹி சபக லமஸ்தகும் ஃபீமா அஹத்தும் அதாபுன் அலீம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். அதாவது அல்லாஹுடைய மன்னிப்பு என்பது ஏற்கனவே உங்களுக்கு எழுதப்படாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால், நீங்கள் போர் கைதிகளிடம் பதிலில் ஈட்டு பணத்தை எடுத்து கொண்டதன் காரணமாக உங்களை ஒரு பெரிய வேதனை பிடித்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்கின்ற போது அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், அல்லாஹ் முன்கூட்டியே எழுதப்படாமல் இருந்திருந்தால் என்பதற்கு விளக்கம் சொல்கின்ற போது என்ன சொல்கிறார்கள், பதிலிலே கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பை என்ன செய்து விட்டான், முன்கூட்டியே அறிவித்து விட்டான் என்ற இந்த காரணத்தை சொல்கிறார்கள். அதேபோன்று அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு கனீமத் ஹலால் என்பதை தனது ஏட்டிலேயே பதிவு செய்து விட்டான் என்ற இந்த காரணங்களுக்காகத்தான் இவர்கள் தண்டிக்கப்படவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, கனீமத்திலே நாம் விளங்க வேண்டிய முக்கியமான ஒரு சட்டம் என்னவென்றால், முன்னிருந்த சமுதாயங்களுக்கு இது ஹராமாக்கப்பட்டிருந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக புகாரியுடைய மற்றும் ஒரு செய்தியிலே 438வது செய்தியாக பதிவாகிறது, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ஊதீது ஹம்சன் லம் யுஅதஹுன் அஹதும் மினல் அம்பியா கபலி, எனக்கு முன்னர் எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படாத 5 சிறப்பம்சங்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், நுசிர்து பிர்ருபி மசீரத் ஷஹர், அதாவது எதிரிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு பயத்தை ஏற்படுத்துவான், எப்படி என்றால் ஒரு மாத கால தொலைவுக்கு, இதை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டேன் என்று சொல்கிறார்கள். அதே போன்று எனக்கு அல்லாஹு தஆலா மஸ்ஜிதை, அதாவது இந்த பூமியை மஸ்ஜிதாகவும் தூய்மையாகவும் ஆக்கி தந்திருக்கிறான். ஒரு மனிதர் எந்த இடத்தில் தொழுகையுடைய நேரத்தை அடைகிறாரோ அவர் தொழுது கொள்ளலாம். அதே போன்று கனீமத் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு முன்னிருந்த சமுதாயங்களுக்கு நபிமார்களுக்கு இது ஹலாலாக்கப்படவில்லை. அதே போன்று அல்லாஹு தஆலா இதற்கு முன்னர் நபிமார்களை ஒவ்வொரு குறிப்பிட்ட சமுதாயங்களுக்கு அனுப்பினான், என்னை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அல்லாஹ் நபியாக அனுப்பியிருக்கிறான், அதே போன்று எனக்கு அல்லாஹ் ஷஃபாஅத்தை தந்திருக்கிறான் என்ற இந்த சிறப்பம்சங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இதில் நமது தலைப்புக்குரியது என்ன, கனீமத் என்பது இதற்கு முன்னிருந்த சமுதாயங்களுக்கு ஹலாலாக்க இருக்கவில்லை, எனக்கும் என்னுடைய உம்மத்துக்கும் இது ஹலாலாக்கப்பட்டுள்ளது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது சம்பந்தமாக நீங்கள் புகாரியிலே அதே போன்று முஸ்லீமிலும் 4653வது செய்தியாக பார்க்கலாம், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ரிவாயத்து செய்கிறார்கள், ஒரு நபி என்ன செய்கிறார், தனது சமுதாயத்தோடு ஒரு போருக்கு செல்கிறார்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கஸா நபியுன் மினல் அன்பியா, ஒரு நபி தனது சமுதாயத்தை அழைத்து கொண்டு எதிரிகளோடு போரிடுவதற்காக செல்கின்றார். அப்படி அவர் செல்கின்ற போது அந்த நபி தன்னோடு இருக்கக்கூடிய அந்த படைக்கு, அந்த படையிலே உள்ளவர்களுக்கு சில அறிவிப்புகளை செய்கிறார். அந்த நபி செய்யக்கூடிய அறிவிப்புகளில் ஒன்றென்ன, உங்களில் யாராவது, அதாவது ஒரு பெண்ணோடு இல்லறம் அதே போன்ற திருமண ஒப்பந்தம் செய்து தாம்பத்திய உறவை தொடங்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், தாம்பத்திய உறவில் ஈடுபடவில்லை என்று சொன்னால் அவர்கள் என்னை பின்பற்றி இந்த போருக்கு வர வேண்டாம் என்று அவர் அறிவிக்கிறார். இது முதல் அறிவிப்பு. ரெண்டாவது என்ன செய்கிறாரு, உங்களை எவராவது வீடு கட்டி இருக்கிறீர்கள், அந்த வீட்டினுடைய மேற்கூரை இன்னும் உயர்த்தப்படாமல் இருக்கிறது, இந்த நிலையில் இருப்பவர்களும் இந்த போரில் என்னை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று சொல்கிறார். அதே போன்று உங்களில் எவரிடமாவது அதே ஒட்டகங்கள் அல்லது ஆடுகள், அவைகள் என்னது குட்டி போடுவதற்கு அது சினையான நிலையில் இருக்குமாக இருந்தால், குட்டி போடாமல் இருக்கிறது அந்த நிலை என்று சொன்னால், அப்படி இருப்பவர்களும் என்னோடு இந்த போரிலே கலந்து கொள்ளாதீர்கள் என்று அந்த நபி அறிவிப்பு செய்கிறார். இப்படி அறிவிப்பு செய்துவிட்டு படையை அழைத்து கொண்டு போருக்கு செல்கிறார். போருக்கு சென்று அந்த எதிரிகளை சந்திக்கக்கூடிய அந்த ஊரை அடைந்தவுடன் அங்கு வந்து அசருடைய நேரமாக இருக்கிறது, அசருடைய நேரம் அதை நெருங்கி இருக்கிறது. அப்போது அந்த நபி என்ன செய்கிறார் என்று சொன்னால், அடுத்த நாள் சனிக்கிழமையாக இருக்கிறது, சனிக்கிழமை அவர்களுக்கு போரிடுவது தடையாக இருக்கிறது, போர் செய்வது தடையாக இருக்கிறது. எனவே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார். எதற்கு என்று சொன்னால், இந்த நாள் கொஞ்சம் தாமதமாகட்டும், சூரியன் உதிப்பது சற்று தாமதமாகட்டும் என்பதை ரப்பிடம் பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹு தஆலா அப்படியே செய்கிறான். சூரியன் மறைவதற்கு தாமதமாகின்றது, அந்த போரிலே அவர்கள் போரிட்டு வெற்றி பெறுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த போரிலே வெற்றி கொள்ளப்பட்டதன் பிறகு கனீமத் அனைத்தும் ஒன்று சேர்க்கப்படுகிறது, கனீமத் அனைத்தையும் ஒன்று திரட்டப்படுகிறது. ஒன்று திரட்டப்பட்டவுடன் வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்தது. ஆனால் அந்த நெருப்பு என்ன செய்யவில்லை என்றால், அவற்றை சாப்பிடவில்லை, அவற்றை புசிக்கவில்லை, அந்த நெருப்பு மறுத்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போது அந்த நபி என்ன செய்கிறார், சொல்கிறார் தனது படையை பார்த்து, உங்களில் எவரோ என்ன செய்திருக்கிறீர்கள், மோசடி செய்திருக்கிறீர்கள், ஏதோ ஒரு கையாடல் நடந்துள்ளது அப்படி என்று சொல்லி அந்த நபி சொல்லிவிட்டு அந்த தன்னோடு வந்த படையிலே ஒவ்வொரு குலத்தார் கோத்திரத்தாருடைய தலைவரை அழைத்து சொல்கிறார்கள், என்னிடம் வந்து நீங்கள் சத்தியப்பிரமாணம் செய்ய வேண்டும் என்று உறுதிமொழி தர வேண்டும், கையாடல் செய்யப்படவில்லை, மோசடிகள் செய்யப்படவில்லை என்று உறுதிமொழி தரப்பட வேண்டும் என்று அழைக்கிறார். அப்படி அழைக்கின்ற போது ஒவ்வொருவரும் வந்து என்ன செய்கிறாங்க, அப்படி ஒப்பந்தம் அந்த ஒரு உறுதிமொழியை செய்கின்ற போது ஒருவருடைய கை மாத்திரம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அவருடைய கையோடு ஒட்டி விடுகிறது, அந்த நபியுடைய கையோடு என்ன செய்து விடுகிறது, அது அப்படியே ஒட்டி பிடித்து கொள்கிறது. அப்போது அந்த தூதர் சொல்கிறார், உமது கோத்திரத்தில் தான் இது நடந்திருக்கிறது, உமது கோத்திரத்தில் தான் இது நடந்திருக்கிறது என்று சொன்னவுடன் அவர்களை அழைத்து வாருங்கள். அப்படி அழைத்து வரப்படுகின்ற போது இருவர் அல்லது மூவருடைய கைகள் இதே நிலையை அடைகிறது, அந்த நபியுடைய கையோடு வைக்கப்படும் போது அதை ஒட்டி விடுகிறது. அந்த நேரத்திலே நறுமையான சகோதரர்களே, அந்த நபி சொல்கிறார், நீங்கள் தான் மோசடி செய்திருக்கிறீர்கள், என்ன செய்யுங்கள், கனீமத்தை கொண்டு வாருங்கள், கனீமத்தை என்ன செய்யுங்க, கொண்டு வாருங்கள். அப்போ என்ன செய்கிறார்கள், ஒரு பசுமாட்டுடைய தலையளவுக்கு அவர்கள் தங்கத்தை கொண்டு வந்து கொட்டினார்கள். கொட்டியவுடன் அந்த நெருப்பு என்ன செய்து விட்டது என்று சொன்னால், அந்த கனீமத் அனைத்தையும் சாப்பிட்டு அவைகளை சாம்பலாக்கி விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நமக்கு முன்னிருந்த சமுதாயங்களுக்கு இதுதான் சட்டம், ஆனால் அல்லாஹு தஆலா நமக்கு அனுமதி அளித்தான், அல்லாஹ் நமக்கு அனுமதி தந்தான், நமது பலவீனத்தையும் இயலாமையையும் கருத்தில் கொண்டு அல்லாஹ் நமக்கு அனுமதி தந்தான் என்று சொல்கிறார்கள். அப்போ எனவே இது கனீமத்துடைய சட்டம். அப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய எண்ணற்ற அருள்கள், அந்த அருள்களின் ஒன்றாக இதுவும் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம், இதுவும் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ போரிலே கிடைக்கக்கூடிய அந்த கனிமத் என்பது இதற்கு முன்னுள்ள சமுதாயங்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை மட்டுமில்லை, அந்த அவங்க செய்த அந்த போர் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்குரிய ஆதாரமே என்ன செய்ய வேண்டும், வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த கனிமத்தை எல்லாம் சாப்பிட்டு விட வேண்டும். அப்போதுதான் என்ன செய்து அந்த போர் அவர்கள் செய்த போர் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதை அதன் மூலம் தான் அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் இந்த செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 69வது வசனமாக 8வது அத்தியாயத்திலே சொல்கிறான், ஃபகுலூ மின்ன மிம்மா கனிம்தும் ஹலாலன் தய்யிபா வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கஃபூரு ரஹீம், நீங்கள் கனிமத்தை சாப்பிடுங்கள், அது ஹலாலானதாக பரிசுத்தமானதாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக அருள் புரிபவனாக இருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இந்த தலைப்பிலே பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதி கனிமத்திலே மோசடி செய்வதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரித்தார்கள் என்பதை நாம் பார்ப்போம். என் அருமையானவர்களே, புகாரியிலே இந்த செய்தியை நீங்கள் 3073வது செய்தியாக பார்க்கலாம். காம ஃபீனா நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு மத்தியிலே எழுந்திருந்தார்கள். எழுந்து நின்று என்ன அவங்க உரை நிகழ்த்தினாங்கண்டா, நல்லா கவனிங்க, அவர்கள் போர் செல்வங்களை மோசடி செய்வது குறித்து நமக்கு உரை நிகழ்த்தினார்கள். அதை மிக கடுமையாக எச்சரித்தார்கள். அது ஒரு கடும் குற்றம், பெரும் பாவம் என்று நமக்கு எடுத்துரைத்தார்கள் போர் செல்வங்களில் மோசடி செய்வதை பற்றி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லஉல்ஃபி அன் அஹதக்கும் யௌமல் கியாமதி அலா ரகபத்திஹி ஷாதுன் லஹூ சுகாஉன் அலா ரகபத்திஹி ஃபரஸுன் லஹூ ஹம்ஹமா. அவர்கள் சொல்கிறார்கள், மறுமையுடைய நாளில் உங்களில் எவரும் கழுத்தில் வந்து என்னது ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டு, கழுத்தில் அப்படி என்ன செய்வார், ஒரு ஆட்டை கழுத்தில் வந்து எடுத்துக்கொண்டு அது சப்தமிட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே, அதே போன்று ஒருவர் தனது கழுத்திலே குதிரையை போட்டுக்கொண்டு அது கனைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அவர் யா ரசூலல்லாஹ் என்னை காப்பாற்றுங்கள் என்று மறுமையிலே வர வேண்டாம், அப்படி வராமல் இருக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார். அப்படி நான் யாரையும் காணக்கூடாது எனது தோழர்களை. பாருங்கள் அல்லாஹ் எப்படி தண்டிக்கிறான், மறுமையில் கனிமத்தில் வந்து எது மோசடி செய்யப்படுதோ, ஒருத்தர் ஒரு ஆட்டை மோசடி செய்தான்னு வைங்க, கனிமத்து பங்கு வைப்பதற்கு முன்னால் ஒருத்தர் தனக்கு என்ன செஞ்சிடறாரு, ஒரு ஆட்டை எடுத்துட்டாருண்டா, அந்த ஆட்டை மறுமையில் கழுத்தில் போட்டுக்கொண்டு தான் அவர் வருவார். அது கத்தும் நிலையிலே, அது கத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே வருவார். குதிரையை வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வரணும், எப்படி நிலையை பாருங்கள், ஒரு குதிரையை சுமக்க முடியுமா, ஆடுனாலும் கொஞ்சம் சிரமப்பட்டால் சுமந்துடுவார் இல்லைங்கச்சா. குதிரை என்ன செய்ய வேணும், அவராக சுமந்து கொண்டு வர வேணும், முடியுமான காரியமாக, அப்போ எவ்வளோ வேதனைப்படுவார். அதை அவர் என்ன செய்ய வேண்டும், அது கனைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை சுமந்து கொண்டு வர்றது மட்டுமில்லை, யா ரசூலல்லாஹ் அகிஸ்னி, என்னை பாதுகாத்துடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த நெருக்கடியான நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று வராதீர்கள். ஏனென்றால் லா அம்லிகு லக ஷைஆ, எனக்கு நான் உங்களுடைய விஷயத்தில் அந்த நேரத்தில் எந்த ஒரு அதிகாரம் எனக்கு கிடையாது, உங்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த நிலையில் பாதுகாக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் வழங்கப்படவில்லை. இதை சொல்லி ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, யா அல்லாஹ் நான் இதை என்ன செய்து விட்டேன், உங்களுக்கு இதை எத்தி வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் இதை உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன். அதே போன்று சொல்கிறார்கள், இவ்வாறே ஒருவர் என்ன செய்வார், ஒரு ஒட்டகத்தை சுமந்து கொண்டு வருவார். நினச்சி பாருங்கள், ஒரு ஒட்டகத்தை சுமக்கிறேன்டா, இப்போ எவ்வளோ பெரிய ஒரு வேதனை, சாதாரண முடியுமான விஷயமா இது, ஒரு ஒட்டகத்தை தூக்குறது, ஒட்டகத்தை தூக்கி கொண்டு வர வேண்டிய நிலை, அது கத்திய நிலையிலே அவர் சுமந்து கொண்டு வருவார். யா ரசூலல்லாஹ் என்னை காப்பாற்றுங்கள், இந்த நெருக்கடியிலிருந்து எனக்கு உதவி புரியுங்கள் என்று கேட்பார். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, எனக்கு உமக்கு உதவி புரிவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அதே போன்று இன்னும் சிலர் என்ன செய்வார்கள், வெள்ளியையும் தங்கத்தையும் சுமந்து கொண்டு வருவார்கள், வந்து யா ரசூலல்லாஹ் என்னை என்ன செய்யுங்கள், காப்பாற்றுங்கள் என்று அலறுவார், கதறுவார், ஆனால் காப்பாற்ற முடியாது. இதே போன்று அவர்கள் என்ன செய்வார்கள், எதையெல்லாம் மோசடி செய்தார்களோ அவற்றை சுமந்து கொண்டு வருவார்கள், வந்து என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு உதவி புரியுங்கள் என்று சொல்வார்கள். என்னால் அவர்களுக்கு உதவி புரிவதற்கு முடியாது, இதை நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன், இதை நான் உங்களுக்கு தெளிவாக எத்தி வைத்து விட்டேன் என்று இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்க, மறுமை என்ற அந்த நம்பிக்கை, அதுதான் நமது உள்ளத்தில் ஆழமாக வேறு ஒன்று இருக்குது. அந்த மறுமை என்ற நம்பிக்கை, அந்த மறுமையை சொல்லி சொல்கிறாங்க, மறுமையில் கேவலப்படுத்தப்படுவீர்கள். இப்படி நீங்கள் கனீமத்தில் மோசடி செஞ்சீங்கன்னு சொன்னால், கனீமத்தில் மோசடி செய்தல், போர் செல்வங்களில் மோசடி செய்தல் என்பது என்ன செய்யும், மறுமையில் நீங்கள் கேவலப்படுவீர்கள். அப்போ இதில் நீங்கள் நாங்கள் இன்னொரு அடிப்படை விளங்க வேணும் என்னது, அதாவது பொதுவாக பொது சொத்து என்று வரும்போது நாம் விளங்க வேண்டிய ஒரு அடிப்படை என்னன்னு சொன்னால், பொது சொத்து என்று வரும்போது இந்த கடுமையான நிலை இருக்குது. உங்களுக்கு தெரியும், முஸ்லீமில் இடம்பெறுகின்ற மற்றும் ஒரு செய்தியிலே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒருத்தரை ஜக்காத்தை அறவிட்டு வருவதற்காக அனுப்புகிறார்கள். ஜக்காத் என்ன செய்யுது, ஜக்காத்தை அறவிட்டு வருவதற்காக, வசூலித்து வருவதற்காக ஒருத்தரை அனுப்புகிறார்கள். அவருக்கு இப்னுல் லுதைபா என்று சொல்லப்படும். இவர் என்ன செஞ்சார், போயிட்டு எல்லாவற்றையும் அறவிட்டு கொண்டு வந்தார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொடுத்து விட்டு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இதுதான் ஜக்காத், அறவிட்ட வசூல், இதோ இருக்கிறதே, இது அவர்கள் எனக்கு தந்த ஹதியா, எனக்கு தந்த அன்பளிப்பு என்று தன்னோடு வைத்துக் கொள்கிறார். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, உடனே பிம்பரில் தான் ஏறினாங்க, அவருக்கு மட்டும் சொல்லலை, பிம்பரில் ஏறி சொல்ல ஆரம்பித்தார்கள். என்ன சொல்கிறார்கள், இப்படி நாம் அனுப்பினால் இப்படி சொல்கிறார்கள், எப்படி சொல்கிறாங்க, இது ஜக்காத் என்கிறார்கள், இது எனக்கு கிடைத்த அன்பளிப்பு என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், இப்படி அனுப்பி எவர்கள் எடுத்தார்களோ அவங்க மறுமையில் அதை கழுத்தில் சுமந்தவர்களாக வர வேண்டும். எதை எடுத்தாங்களோ, இப்படி பொது பணிகளுக்கு சென்று, பொதுவான பணிகளுக்கு சென்று என்ன செய்யறது, அதிலிருந்து எடுக்கிறது இருக்குதே, அவங்க மறுமையில் கடுமையாக கேவலப்படுத்தப்படுவார்கள். அதை சுமந்த நிலையில் தான் அவர்கள் வர வேண்டும். எந்த அளவுக்கு அந்த செய்தியில் வருதுன்னா, ரசூலுல்லாஹ் அவங்களுடைய அந்த அக்குளுடைய வெண்மை தெரிகின்ற அளவுக்கு அவர்கள் கைகளை உயர்த்தினார்கள். உயர்த்தி விட்டு, அல்லாஹும்மா யா அல்லாஹ் ஹல் பல்லக்த், நான் எத்தி வைத்து விட்டேனா, நான் இதை சொல்லிவிட்டேனா என்று மூன்று முறை கேட்டார்கள். எந்த விஷயத்தில், இப்படி பொதுவாக பொது சொத்து இருக்குதா இல்லையா, அதாவது அவருக்கு கொடுத்ததுதான், அவர் நாணயமாகத்தான் நடந்துக்கிறார். என்ன நடந்தார், சொல்லிட்டார், அவர் அமைதியாக வச்சுக்கொள்ளலை. என்ன செஞ்சிட்டாரு, யார் ரசூலுல்லாஹ், இதுதான் ஜக்காத்து, இது எனக்கு தந்த அன்பளிப்பு என்று தன்னோடு வச்சுக்கொண்டாரு. ஆனால் சொன்னார், சொல்லிட்டார், யார் ரசூலுல்லாஹ், இது எனக்கு தந்தது, சொல்லாமல் வச்சுருந்தாருனா இன்னும் நிலை மோசமாக இருந்திருக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அப்போ நாங்கள் இந்த இடங்களை மிக கவனமாக என்ன செய்யணும், அணுக வேண்டிய இடங்கள், நிதானமாக அணுக வேண்டிய இடங்கள். எப்படி, சிலர் என்ன செய்வாங்க, இப்படி பொதுவான விஷயங்கள் வரும்போது இது அதுக்குரியது, இது எனக்குரியது என்று பிரிக்கிற இடங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், கனீமத்து விஷயத்தில் எச்சரித்தது போன்று, இப்படி பொதுவான பொது சொத்துக்கள், பொதுவானவைகள், அதில் மோசடி செய்வது, கையாடல் செய்வது, ஊழல் செய்வது, அதில் கடுமையாக எச்சரித்தார்கள் என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். அதே போன்று அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஒரு செய்தியிலே, முஸ்லீமில் இடம்பெறுகின்ற செய்தி 325வது செய்தி, ஹைபருடைய போர். இந்த ஹைபரை பொறுத்தவரையில் ஹைபரில் நடந்த சில நிகழ்வுகள், இவற்றை நாம் கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாம் ஹைபர் போருக்காக வெளியேறி சென்றோம். அந்த போரிலே நமக்கு என்னது, தங்கம் வெள்ளிகள் இப்படி பெருமதியானவைகள்லாம் கனிமத்தாக கிடைக்கல. என்ன கிடைச்சி தாங்க, உணவு, அதே போன்று இந்த ஆடைகள், இப்படியானவைகள் தான் என்ன செய்து, கனிமத்தாக நாங்கள் யூதர்களிடமிருந்து என்ன செய்தோம், கனிமத்தாக பெற்றோம். அந்த போரில் வெற்றி கிடைத்தது, அவைகளை தான் கனிமத்தாக பெற்றோம். அந்த கனிமத்தை எடுத்துக்கொண்டு நாம் திரும்புகிறோம் மதீனாவுக்கு. மதீனாவுக்கு அப்படி நாம் வருகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது வாதி அல் குரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல, அங்கே அதை நோக்கி நாங்கள் செல்கிறோம், அந்த இடத்துக்கு நாங்கள் வருகிறோம். அப்போ அங்கே அந்த இடத்துக்கு அப்படி வருகின்ற போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அடிமை இருந்தார். அந்த அடிமையை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து மிதுகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெயரிலே உடையவர். இவர் வந்து எப்படி என்று சொன்னால், அதாவது பனு லுபை என்று சொல்லப்படுகின்ற கோத்திரத்தில் உள்ள ஜுதாம் என்று சொல்லப்படுகின்ற ஒருவரால் அன்பளிப்பாக ரசூலுல்லாஹிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடிமை. இந்த அடிமை என்ன செய்கிறாரு இருக்கிறாரு, அவர் வந்து ரசூலுல்லாஹிடைய ஒட்டகத்தில் அந்த பொருட்களை எல்லாம் அப்படி ஏற்றி வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்யுது என்று சொன்னால், எங்கிருந்தோ வந்த ஒரு வேகமாக வந்த ஒரு அம்பு அவரை தாக்கி விடுகிறது. அந்த அடிமை என்ன செய்தது, தாக்கி விடுகிறது. அதனாலே அவர் என்ன செய்கிறாரு, ஷஹாதத் என்ன, இப்போ போருக்கு போயிட்டிருக்கிறாங்க, போரில் திரும்பி கொண்டிருக்கிறாங்க. திரும்பி கொண்டிருக்கும் போது இந்த அவர் மரணிக்கிறார், அந்த ஒரு அம்பு வந்து பாய்கிறது, அவர் என்ன செய்கிறாரு மரணிக்கிறார். இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த சஹாபாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் வந்து ஷஹாதத் என்ற வீர மரணத்தை அடைந்து விட்டார், ஷஹாதத் என்ற அந்த உயர்ந்த நிலையை அடைந்து விட்டார் என்று சஹாபாக்கள் சப்தத்தை உயர்த்தி சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இப்படி சொல்ல ஆரம்பித்த போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறார்கள், இல்லை, அவர் சொல்கிறார்கள், இவனுடைய எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அவர் ஷஹாதத் என்ற வீர மரணத்தை அடையவில்லை என்று சொல்கிறாங்க. போருக்கு வந்திருக்கிறாரு, போரில் தான் ஒரு அம்பு வந்து தாக்கப்பட்டு ஷஹீதாக்கப்படுறாரு. ரசூலுல்லாங்க சொல்கிறாங்க அவர் ஷஹீத் இல்லை, அவர் ஷஹீத் கிடையாது என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாம் வியப்படைந்தோம், இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் வியப்படைந்து போனோம். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது ஹைபருடைய செல்வங்கள், கனிமத்துகள், அந்த போர் செல்வங்கள் பங்கிடப்படுவதற்கு முன்னாலே அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டார் சொல்றாங்க. ஒரு போர்வையை என்ன செஞ்சிட்டாரு, கனிமத்தை பங்கு வைக்கிறதுக்கு முன்னால் எடுத்துக்கொண்டார். அதனால் அவர் வந்து அது என்ன செய்ய, அந்த போர்வை நரக நெருப்பால் எரிந்து கொண்டிருக்கிறது, அதன் மூலம் அவர் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை கேட்ட மக்கள் எல்லாம் திடுக்கிட்டார்கள், சஹாபாக்கள் திடுக்கிட்டு போனார்கள். அப்போ ஒரு மனிதர் என்ன செய்கிறார் தெரியுமா, ஒரு செருப்பு வாரை எடுத்து கொண்டு வரார், ஒன்று அல்லது இரண்டு செருப்பு வார்களை கொண்டு வந்து, யார சூழல்லா, இதுவும் நான் ஹைபர்லிருந்து எடுத்து கொண்டது தான் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறார். இது அதாவது பங்கு வைக்கிறதுக்கு முன்னால். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு வார் என்று சும்மிவிடலை, என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இந்த செருப்பு வார்களை நீர் சாதாரணமாக எண்ணிவிடாதீர் சொல்கிறார்கள். இதை நீங்கள் சாதாரணமாக இதை செருப்பு வார் என்று நினைத்து விடாதீர்கள், இதை நீர் திருப்பி தராமல் இருந்திருந்தால், இதை நீர் திருப்பி தராமல் இருந்திருந்தால் இது உமக்கு நரகத்தின் செருப்பு வார்களாக அமைந்திருக்கும் என்று சொல்கிறார்கள். நரகத்தினுடைய அந்த நெருப்பின் வார்களாக இது இருந்திருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்ற செய்தியை நீங்கள் முஸ்லீமில் பார்க்கலாம். அப்போ என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அவர் சாதாரண ஒரு போர்வை, அந்த போர்வையை என்ன செஞ்சார் அவர், கனிமத்தை பங்கு வைப்பதற்கு முன்னால் எடுத்தார். அதனால் அவருக்கு எது தடப்பட்டு போனது, ஷஹாதத் என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்த், அந்த உயர்ந்த நிலை, அதற்குரிய சிறப்புகளே தனியானது, அதற்குரிய சிறப்புகளே குர்ஆன் எப்படி சொல்லுது, அதுதான் மிகப்பெரிய சிறப்பாக சொல்கிறது. அவர்கள் மரணித்தவர்கள் அல்ல, சுஹதாக்கள் என்பவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயிரோடு உள்ளவர்கள். அவர்களுடைய இரத்த துளிகள் விழுவதற்கு முன்னாலே அவர்களுக்கு கூலி பதிவாகி விடுகிறது. அப்படியான நிறைய சிறப்புகளுக்குரியவர்கள். அப்போ அந்த சிறப்பு அவர் இழக்கிறார், எதனால், ஒரு போர்வை அவர் என்ன செஞ்சிட்டாரு எடுத்து விடுகிறார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாமல் பங்கு வைப்பதற்கு முன்னால் எடுத்துக்கொள்கிறார். அப்போ அதே போன்று செருப்பு வாருடைய விஷயத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரித்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், இந்த செய்தியிலே பார்க்கிறோம். அப்போ அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, அப்போ நீங்கள் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் மிக கடுமையாக எச்சரித்த ஒரு இடம், மிக கடுமையாக எச்சரித்த ஒரு இடமாக இது இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதுவும் புகாரியில் 3074 இடத்திலே வருகிறது. அப்துல்லாஹ் இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் என்ன செய்கிறார், இப்படி தான் ஒரு போரிலிருந்து திரும்புகின்ற போது ஒருவர் மரணிக்கிறார். மரணிக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் நரகத்தில் என்று சொன்னார்கள், ஹுவஃபின்னார், அவர் நரகத்திலே இருப்பார். அப்போது சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள், ஏன் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க என்று பார்க்கின்ற போது என்ன இருக்குது, அவர் கனிமத்தை பங்கு வைப்பதற்கு முன்னால் ஒரு போர்வையை திருடி இருக்கிறார். இந்த ஒரு காரணத்தை தான் அங்கு பார்க்க முடிந்தது என்று நபித்தோழர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று நீங்கள் அபூதாவூதுடைய ஒரு செய்தியை பார்க்கலாம். 2712 செய்தியாக இடம்பெறுகிறது. இந்த செய்தியை ஸைத் இப்னு காலிதுல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியிலே தூஃபிய யௌம ஹைபர், ஒருவர் என்ன செய்கிறார், ஹைபருடைய அந்த நாளில் ஒருவர் மரணித்தார். மரணித்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன சொல்லப்படுது, யா ரசூலுல்லாஹ் இவருக்கு தொழுக நடத்துங்க என்று சொல்லப்படுது. அவர் ஷஹீதில் சாதாரணமாக மரணிக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கண்டா, சல்லூ அலா சாஹிபிக்கும், நீங்கள் வந்து உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இருந்தாங்கண்டா, சில நேரங்களில் நபி தோழர்கள் என்ன செய்வாங்க, சில ஜனாசாக்களை அடக்கிடுவாங்க, ரசூலுல்லாஹ்களுக்கு தெரிவிக்காமலே அடக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை தெரிஞ்ச பிறகு என்ன தெரியுமா செய்வாங்க, அந்த கபருக்கு போய் தொழுவாங்க. அந்த கபருக்கு போய் என்ன செய்வாங்க, ஜனாசா தொழுகை தொழுவார்கள். அப்படி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்குது. உங்களுக்கு தெரியும், மஸ்ஜித் நபவியை பெருக்கி கூட்டக்கூடிய ஒரு கருப்பு நிற பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணியோடைய அந்த மவுத் இரவு நேரத்தில் நடக்குது. ரசூலுல்லாஹ்களை வந்து சிரமப்படுத்த கூடாது என்று விரும்பிய சஹாபாக்கள் அவங்களோட காரியங்களை அந்த கடமைகளை முடித்து என்ன செஞ்சிடறாங்க, இரவோடு இரவாக அடக்கி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அந்த பெண்ணை பற்றி விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, அவங்க மரணிச்சிட்டாங்க, கொண்டு போய் அவங்கள அடக்கம் செஞ்சிட்டோம், ஏன் அதை எனக்கு அறிவிக்கல் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த கபரை தேடி சென்று ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, ஜனாசாவுடைய தொழுகை தொழுதார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியில் சொல்கிறாங்க, நான் ஜனாசா தொழுகையை தொழுவதும் எனது பிரார்த்தனையும் கபர்களை பிரகாசப்படுத்தும், கபர்களை ஒளிமயமாக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு உம்மத்தின் மீது அன்பு கொண்ட ஒரு தலைவர், உம்மத்தின் மீது இரக்கம் கொண்ட ஒரு தலைவர் என்ன சொல்கிறாரு, நான் ஜனாசா தொழுவிக்க மாட்டேன், நீங்கள் தொழுவித்துக் கொள்ளுங்கள் என்று வளமைக்கு மாற்றமாக நபி அவங்க சொன்னவுடன் சஹாபாக்களுக்கு ஒரு வியப்பை அதை ஏற்படுத்தியது. எந்த அளவுக்கு என்றால், ஃபதகையரத் உஜூஹுன்நாஸ், சஹாபாக்களுடைய முகங்கள் எல்லாம் மாறிவிட்டன. அப்படியே அவர்களுடைய முகத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், ஜனாசாக்கள் அவங்க ரசூலுல்லாஹ் தொழாமல் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கடனோடு கொண்டு வரப்படுகின்ற ஜனாசாக்கள், அதனுடைய சட்டத்தை நீங்கள் உங்களுக்கு தெரியும். பிற்காலத்தில் ரசூலுல்லாஹ் செஞ்சிட்டாங்க, கடனை அவர்களாகவே பொறுப்பேற்று ஜனாசா அந்த ஜனாசாக்களையும் தொழுவித்தாங்கன்னு பார்க்குறோம். எந்த அளவுக்கு என்று சொல்லி சொன்னால், அதாவது விபச்சாரம் செய்து கல்லெறிந்து கொல்லப்பட்ட ஒரு பெண்ணுக்கே ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவிச்சாங்க. விபச்சாரம் செய்து கல்லெறிந்து கொல்லப்பட்ட ஒரு பெண்மணி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த பெண்மணிக்கு நீங்கள் தொழுகை நடத்துவதா என்று கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இந்த பெண்மணியுடைய தௌபா மதீனாவில் 70 பேருக்கு பிரித்து கொடுக்கப்படுமாக இருந்தாலும் அதை விட அந்த பெண்ணுடைய தௌபா விசாலமானது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த பெண்ணுக்கே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஜனாசா தொழுகையை தொழுவித்தார்கள். அதேபோன்று ரசூலுல்லாஹ் தற்கொலை செய்த ஒருவருக்கு ஜனாசா தொழுகை தொழவில்லை என்ற ஒரு செய்தியையும் பார்க்குறோம். என் அருமையான சகோதரர்களே, அப்போ இந்த இடத்துல, அதாவது போரில் கலந்து கொள்வதற்கு வந்த ஒருவர் மரணிக்கிறாரு, ரசூலுல்லாஹ் தொழுவிக்க மறுக்கிறாங்க, நீங்கள் தொழுவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது சஹாபாக்களுடைய முகம் மாறிய போது ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இன்ன ஸாஹிபக்கும் கல்ல ஃபி சபீலில்லாஹ், அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் இந்த கனீமத்தில் ஒரு மோசடி செஞ்சிட்டார். கனீமத், போர் செல்வங்கள் பங்கு வைக்கிறதுக்கு முன்னால் என்ன செஞ்சிட்டாரு, எதையோ ஒன்றை கையாடல் செய்து விட்டார், திருடி விட்டார், மோசடி செய்து விட்டார். இதனால் எதை இழக்கிறாரு, ரசூலுடைய துஆ. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க ஜனாசா தொழுவாங்கண்டா, சில சஹாபாக்கள் எந்த அளவுக்கு விரும்பினாங்க, ரசூலுல்லாஹ் சில ஜனாசாக்களுக்கு கேட்கக்கூடிய துஆக்களை அவங்க காதால் கேட்டு என்ன விரும்பினாங்க, நான் இந்த ஜனாசாவாக இருக்கக்கூடாதா என்று விரும்பினார்கள். அந்த அளவுக்கு நபியுடைய துஆ பிரார்த்தனை வலிமை மிக்கது என்பதை சஹாபாக்கள் உணர்ந்திருந்தார்கள். அப்போ அதை இவர் இழக்கிறார், அந்த ஒரு பெரும் பாக்கியத்தை இழக்கிறார். எதனால், கனீமத்தில் மோசடி செஞ்சிட்டாரு. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அப்படி என்னதான் மோசடி செஞ்சிருப்பாரு அப்படின்னு நாங்கள் தேடி பார்த்தோம். தேடி பார்த்தா ஒரு யூதனுக்கு சொந்தமான என்னது, ஒரு 2 திர்ஹம் கூட பெறுமதி இல்லாத ஒரு மாலை தான் என்ன செய்தது இருந்தது. அவர் 2 திர்ஹம் கூட அது பெறுமதி கிடையாது, அதனால் எதை இழந்தார் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இது அபூதாவூத் இந்த செய்தி பதிவாக இருக்குது. அப்போ அன்பிக்குரிய சகோதரர்களே, அப்போ இவ்வளவு ஒரு கடுமையான ஒன்றாகத்தான் இந்த குற்றம் என்ன செய்து பார்க்கப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியிலே பதிவாகி இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு முறை இதே போன்று இப்படியான ஒரு மோசடி நடைகள், இதுவும் ஹைபர்லே தான் வருது, ஹைபர் சம்பந்தமாக வருகின்ற செய்தியிலே வருகிறது, வேறு முறையில் வருகிறது. ஒருவர் என்ன செய்கிறாரு, ஷஹீத், இவர் ஷஹீத் ஆகிறார், இவர் மரணிக்கிறாரு, இது ஷஹீத், ஒருவர் ஷஹீத் ஆகி விடுகிறார். அப்போ ஷஹீத் ஆகி ஹைபருடைய போர் முடிந்ததுக்கு பிறகு சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, வளமையா போரில் யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. ரசூல் என்ன செய்வாங்க, நபித்தூலர்கள் அனுப்பி யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, யாரெல்லாம் ஷஹீத் என்று பார்த்துவாங்கன்னு அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், இன்னார் ஷஹீத், இன்னார் ஷஹீத், இன்னார் ஷஹீத் என்று அப்படி சப்தமிட்டு சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அப்படி ஒவ்வொருத்தர பேரை சொல்லி யார சொல்லுதா, இவர் ஷஹீதாகிவிட்டார், இவர் ஷஹீதாகிவிட்டார், இவர் ஷஹீதாகிவிட்டார் என்று பேரை சொல்லி சொல்லியே வராங்க. அப்படி வருகின்ற போது ஒருத்தர பேரை சொல்றாங்க, பேரை சொல்லி யார சூழல்லா, இவரும் ஷஹீதாகிவிட்டார் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இல்லை அவர் ஷஹீத் இல்லை, ஷஹீதர பட்டியல்ல, அவரை சேர்க்காதீங்க என்று சொல்கிறார்கள். அப்போது என்ன காரணம் என்று கேட்கின்ற போது சொல்கிறார்கள், போர் செல்வங்கள் பங்கிடப்படுவதற்கு முன்னாலே என்ன செஞ்சிட்டாரு, ஒரு கோடு போட்டு ஒரு போர்வை அவர் என்ன செய்து விட்டார், அவர் மோசடி செய்து விட்டார், திருடி விட்டார். இதை வந்து ரசூல் அங்கே சொல்லிட்டு சொல்கிறாங்க, இப்னு அல் ஹத்தாப் உமர் அலி அறிகிறாங்க, உமர் அலி அழைத்து சொல்கிறார்கள், ஹத்தாபின் மகனே போய் நீங்கள் மக்களுக்கு அறிவியுங்கள், நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், லா யதுகுலுல் ஜன்னத்தை இல்லா மூமின், மூமினாகவே தவிர எவரும் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்று அறிவித்து விட்டு சொல்லுங்கள், இறை நம்பிக்கையாளர்கள் தான் சுவர்க்கத்திலே நுழைவார்கள். அந்த கோடு போட்டு அந்த போர்வையின் காரணத்தால் அவர் நரகத்திலே வேதனை செய்வதை நான் கண்டேன் என்று ரசூல்லாங்க சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்க, ரசூல்லாங்க ஏன் இந்த இடத்துல ஈமான சம்மந்தப்படுத்துகிறாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் அந்த இதை எப்படி தொடர்படுத்துறது, ஷஹீதுகளை பார்த்து வர சொல்கிறாங்க, ஷஹீதுகளை அறிவிக்கிறாங்க, ஒருத்தர் ஷஹீத் என்று சொல்லும்போது ரசூல்லாங்க என்ன சொல்கிறாங்க, அவர் ஷஹீத் இல்லை, அவர் போர்க்காலத்தில் என்ன செஞ்சிட்டார், ஒரு போர்வையை திருடி விட்டார், அதனால் நரகத்தில் வேதனை செய்யப்பட்டார் என்று ரசூல்லாங்க சொல்லிட்டு நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க, போய் சொல்லுங்கள் மூமின்களை தவிர வேறு யாரும் சோனம் நுழைய முடியாது என்று சொல்லுங்கள். அப்ப இந்த மோசடி என்ற பண்பு மூமின்களிடம் வரக்கூடாத ஒரு பண்பு, இந்த பண்பு யார்ட்ட வராது, மூமினிடம் வராது. அதனால தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மூமின்கள் தான் சுவர்க்கத்தில் நுழைவார்கள் என்று அறிவியுங்கள். அப்ப ஒரு மூமின் என்று சொன்னால் இந்த மோசடி என்ற அந்த பகுதி, அந்த பண்பு இருக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அறிவிப்பு செய்யுமாறு சொல்கிறார்கள். அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ நீங்கள் இந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற போது போர்க்காலத்தில் இப்படி கனீமத்திலே செய்யப்படுகின்ற மோசடி என்பது ஒரு பெரும் பாவமாக, பல பாக்கியங்களை ஒரு இலக்குகின்ற ஒரு பாவமாக இது இருக்கிறது. முஸ்லிமிலே இடம்பெறுகின்ற மற்றும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம், 557வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது இப்னு ஆமிர் என்ற ஒரு ஒரு என்ன செய்கிறார், அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவரை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். அப்போது நீங்கள் எனக்காக பிரார்த்திக்க மாட்டீர்களா என்று கேட்கும் போது அப்துல்லாஹ் இப்னு உமர் என்ன சொல்கிறார்கள், லா துக்பலு சலாத்துன் பிகைரி தஹூரின் வல சதகத்தும் மின் கலூல் என்று சொல்கிறார்கள். அதாவது கனீமத்திலிருந்து மோசடி செய்யப்பட்ட அந்த பொருளில் செய்யப்படுகின்ற சதக்கா அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, உதுவின்றி தொழப்படும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாவுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்கிறாங்க, மரண வேலையில் உள்ளவருக்கு சொல்கிறாங்க. என் அருமையான சகோதரர்களே, நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது அதிலிருந்து பொதுவாகவே ஒருவர் மோசடி செய்து பெறுகின்ற பணத்திலிருந்து என்ன சதக்காக்கள் தர்மங்கள் என்ன செய்தாலும் அவைகள் அல்லாவிடத்தில் என்ன செய்யப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்க வேண்டும். அப்போ எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ கனீமத் என்பது நமக்கு இந்த தலைப்பு இப்போது அந்நியமாக தெரியலாம், என்றால் அன்றைய நீங்கள் சஹாபாக்களை நபித்தோழர்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து ஜிஹாதுக்கு அழைக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். இன்று நாம் தொழுகையுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதே பெரிய சிரமமாக இருக்குது. ஜிஹாதுடைய அழைப்பை விடுங்க, தொழுகையுடைய அழைப்பு, இந்த தொழுகையுடைய அழைப்பை ஏற்று அதை உரிய முறையில் நிறைவேற்றுவதிலே நாங்கள் என்ன செய்கிறோம், எவ்வளோ சிரமப்படுகிறோம். அன்று எப்படி இருந்தாங்க, ஜிஹாதுக்கு அழைக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள், அழைத்தவுடன் செவிசாய்த்தார்கள். அப்போ எனவே இந்த கனிமத்துடைய சட்டம் மிக அன்று அவர்களுக்கு தேவையானதாக, இன்று இந்த சட்டத்தை பேச வேணுமா என்கின்ற அளவுக்கு அந்த ஜிஹாதை விட்டு நாம் அந்நியமானவர்களாக இருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இது இவ்வளோ ஒரு உயர்ந்த சிறந்த ஒன்றாக இதை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜிஹாதுடைய இந்த உணர்வுகளை பற்றி சொல்லுகின்ற போது எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லீமிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் மாத வலம் யஹுசு வலம் யுஹத்திஸ் பிஹி நஃப்ஸஹு, ஒருவர் மரணிக்கிறாரே அவருக்கு ஜிஹாதுடைய இந்த போர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய வழியிலே மரணிக்க வேண்டும், இப்படியான எந்த ஒரு சிந்தனையும் உணர்வுகளும் எதுவுமே அவருக்கு இல்லை. நறுமையான சகோதரர்கள், இப்படியான உணர்வுகளே இல்லாமல் இருக்கிறார். அதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பம் கிடைக்கல் என்பதில்லைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வழியிலே இந்த ஜிஹாத் செய்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்து அதில் நான் உயர்ந்த மரணத்தை அடைய வேண்டும் என்ற இந்த உணர்வுகளோ இந்த சிந்தனைகளோ இல்லாமல் ஒருவர் மரணிப்பார் என்று சொன்னால் அவர் நயவஞ்சகத்திலே மரணிக்கிறார். நபி அவங்க சொல்கிறாங்க, அவர் இதில் நிஃபாக்குடைய ஒரு கிளையிலே மரணிக்கிறார் என்று சொல்லுவாங்க, எச்சரிக்கிறாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இந்த நயவஞ்சகத்தை எவ்வளோ சஹாபாக்கள் பயந்தாங்க. இந்த நயவஞ்சகம் நிஃபாக் வந்து நமக்குள் வந்துவிடக்கூடாது என்பதில் எவ்வளோ எச்சரிக்கையாக நபித்தோழர்கள் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்தாங்க, ஹுதைபா ரலியல்லாஹுடம் மதீனாவிலே உள்ள முனாஃபிக்களுடைய பட்டியல் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்துருந்தாங்க, அதில் எனது பெயரும் இருக்குதா என்று பார்த்து சொல்லுங்க என்று கேட்ட நபித்தோழர் யார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளோ சிறந்த ஒரு நபித்தோழர். இப்னு அபி முலைக்கா சொல்கிறார், புகாரில் நீங்கள் கிதாபுல் ஈமான்ற பாடத்தில் எடுத்து பார்க்கலாம், நான் 30 மேற்பட்ட நபித்தோழர்களை சந்தித்தேன், அவர்கள் அனைவரும் ஒன்றை பயந்து கொண்டே இருந்தார்கள், அதுதான் நயவஞ்சகம் எனக்குள் வந்துவிடுமோ என்று அஞ்சிக்கொண்டே இருந்தார்கள், பயந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் எவரும் எமது ஈமான் ஜிபிரிலுடைய ஈமானை போன்றது, மீகாயிலுடைய ஈமானை போன்றது என்று எவரும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ நயவஞ்சகத்துடைய தன்மைகள் வந்துவிடக்கூடாது என்பதில் சஹாபாக்கள் மிக கவனமாக இருந்தார்கள். அப்போ எனவே ரசூலுல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒருவனுக்கு இந்த உணர்வுகளே இல்லாமல் ஒருவன் இருப்பான்னு சொன்ன வாழ்வான் என்றால் அவன் நிஃபாக்கில் நயவஞ்சகத்துடைய ஒரு கிளையில் தான் மரணிக்கிறான். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய வழியிலே ஒருவர் போரிட்டு மரணம் செய்வதென்பது மிகப்பெரிய அந்தஸ்து, உயர்வை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகம் கேட்ட துஆ என்னது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹும்ம அர்சுகுனி ஷஹாதத்தன் ஃபி சபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபி பலதி ரசூலிக். இது அவனோட துஆவாக இருந்துச்சு, யா அல்லாஹ் நான் உனது வழியில் ஷஹாதத் என்ற மரணத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அது உனது தூதருடைய ஊரில் தான் நிகழவும் வேண்டும். அப்படி கேட்டாங்க. அவனோட துஆ எப்படி இருந்துச்சு, ஷஹாதத் என்பது எனக்கு கிடைக்கவும் வேண்டும், அது உனது தூதருடைய ஊரில் தான் அமையவும் வேண்டும். எப்படி அவங்க கேட்டாங்களோ அதுபோன்று அவர்கள் தொழுகையிலே இருக்கும் போதே என்ன செய்யப்பட்டுச்சு, அந்த நிலையை அவர்கள் சந்தித்தார்கள். மஸ்ஜிது நபவியிலே அந்த நிலை பாக்கியம் அவருக்கு கிடைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதை நான் சொல்கிறேன் என்றால், இந்த உணர்வுகள் அவர்களிடம் காணப்பட்டன, இந்த ஈமானிய உணர்வுகள், இந்த சிந்தனைகள் இருந்தன. அப்போ எனவே அன்பிக்குரிய சகோதரர்களே, அதே போன்று மற்றொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் ஸஅலல்லாஹ அஷ்ஷஹாதத்தை பிஸிதிகின், ஒருவர் உண்மையில் அல்லாஹ்வுடைய ஷஹாதத்தை பிரார்த்திக்கிறார், யா அல்லாஹ் உனது வழியில் நான் வீர மரணம் அடைய வேண்டும், உனது வழியில் தான் எனது உயிர் பிரிய வேண்டும் என்று ஒருவர் உண்மையிலே துஆ செய்வார், பிரார்த்திப்பார் என்று சொன்னால், நபி அவங்க சொல்கிறாங்க, பல்லஹுல்லாஹு மனாசில ஷுஹதா வ இன் மாத அலா ஃபிராஷி, அவர் தனது படுக்கையிலே தான் மரணித்தாலும் ஷஹாதத் என்ற அந்தஸ்து எழுதப்படும். அல்லாஹு தஆலா என்ன செய்வான், ஷஹாதத் என்ற அந்தஸ்தை அல்லாஹ் அவருக்கு எழுதுவான். உண்மையோடு பிரார்த்திக்க வேண்டும், உண்மையாக பிரார்த்தித்திருந்தால், யா அல்லாஹ் உனது வழியில் எனது உயிர் பிரிய வேண்டும் என்று துஆ செய்திருந்தால் அவர் தனது படுக்கையிலே விரிப்பிலே படுத்தாலும் ஷஹாதத் எழுதப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், கனீமத் என்பது எதோடு தொடர்பட்டதாக இருக்குது, ஜிஹாத் என்ற அந்த உயர்ந்த வணக்கத்தோடு தொடர்பட்டதாக இருக்குது. அப்போ அந்த உணர்வுகளை அற்று நாம் வாழக்கூடாது, அந்த உணர்வுகளை இல்லாமல் நாம் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உம்மத் எப்போது இழிவை சந்திக்கும், இந்த உம்மத் எப்போது இழிவை சந்திக்கும் என்பதை நபி அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள், அதாவது நீங்கள் இந்த உலகத்தால் கவரப்பட்டு உலக இன்பங்கள் உலக பொருட்களில் நீங்கள் உங்களை மூழ்கடிக்க செய்து நீங்கள் கால்நடைகள் அதே போன்று விவசாயம் இவற்றிலே நீங்கள் திருப்தி கொண்டு வாழ்ந்து நீங்கள் ஜிஹாதை விட்டுவிடுவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான் என்றால் ஸல்லத்துல்லாஹு அலைக்கும் துல்லா, உங்களுக்கு என்ன செய்வான், இழிவைத்தான் அல்லாஹ் சாட்டுவான். சல்லத்தன் என்னது, சும்மல சாட்டுவான் அல்லாஹு தஆலா, இழிவை உங்களுக்கு சாட்டுவான். அந்த இழிவிலிருந்து நீங்கள் மீள முடியாது எதுவரை என்றால் நீங்கள் உங்களுடைய தீன் மார்க்கத்தின் பக்கம் திரும்பாத வரை அந்த இழிவிலிருந்து விடுபடல. இன்று நாங்கள் என்னதான் தீர்வுகள் போட்டாலும் சர்வதேச அளவில் முஸ்லிம் உம்மத் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாம் இதற்கெல்லாம் தீர்வு குர்ஆனும் சுன்னாவும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் உரிய முறையிலே தீனின் பக்கம் திரும்பவில்லை என்றால் அந்த இழிவிலிருந்து விடுபட முடியாது. எனவே அல்லாஹ் போட்ட இழிவு, அந்த இழிவை அல்லாஹ் தான் எடுக்க வேண்டும். அந்த ரப்புல் ஆலமீன் அந்த இழிவை எடுப்பதாக இருந்தால் நாம் அவனுடைய தீனின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். அதற்கு மாறாக நாம் உலக இன்பங்கள் உலக ஆசைகள் இதிலே மூழ்கி கொண்டு தீர்வை தேட நினைப்போம் என்றால் தீர்வு கிடைக்காது என்பதை இந்த செய்தி சொல்கிறது. அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த அடிப்படையிலே இந்த உணர்வுகள் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வுகளை வளர்த்து கொள்வதோடு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த ஈமானிய நமது பலத்தை அந்த ஈமானிய அந்த உறுதியை நமக்குள் அதிகரித்து கொண்டு நாம் இந்த தீனுக்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்றைய நமது இந்த பெரும்பாவங்கள் என்ற தலைப்பிலே கனீமத்திலே செய்யப்படுகின்ற மோசடியை பற்றி நாம் சொன்னோம். ஆனால் இதில் மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. என்னது, அதாவது பொதுவான பொது விஷயங்கள் பொது சொத்துக்கள் பொதுவானவைகள் என்று வரும்போது அதிலே ஒருவர் கை வைப்பார் என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய இழிவை மறுமையிலே சந்திப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்பதை நாம் என்ன செய்தோம், இந்த செய்திகளிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் எவரையாவது ஒருவரை நான் ஒரு பணிக்கு அதிகாரியாக நியமித்து அனுப்புகிறேன், உங்களை யாராவது ஒருத்தரை ஒரு பணிக்கு பொறுப்பாக்கி அதிகாரியாக ஆக்கி அனுப்புகிறேன், அவர் என்ன செய்கிறாரு, அதற்கு பிறகு அவர் ஒரு ஊசியையோ அல்லது அதைவிட சிறியதையோ நமக்கு கணக்கு காட்டாமல் மறைத்து விட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அது மோசடியாகத்தான் அமையும். அவர் மறுமையுடைய நாளில் அந்த பொருளோடு வருவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அது அவருக்கு இழிவைத்தான் மறுமையிலே கொடுக்கும். அப்போது ஒரு கருப்பு நிற அன்சாரி தோழர், கருப்பு நிறம் நிற அன்சாரி ஒரு தோழர் எழுந்து, யா ரசூலல்லா, நீங்கள் எனக்கு ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறீங்க, அந்த பொறுப்பை திருப்பி எடுத்துருங்க என்று சொல்கிறார். சொல்லாங்க, ஒரு நபி தோழரை ஒரு பொறுப்புக்கு நியமித்திருக்கிறாங்க, ஒரு அன்சாரி தோழரை, அவர் எழுந்து சொல்கிறார், யா ரசூலல்லா, இந்த பொறுப்பிலிருந்து என்ன செஞ்சிருங்க, என்ன தூக்கிடுங்க, இந்த பொறுப்பை எடுத்துருங்க என்று சொல்கிறாங்க. அப்போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் என்று கேட்கிறார்கள், நீங்கள் தான் இப்போ சொன்னீங்களே பொறுப்பை பற்றி இப்போது சொன்னீர்கள். ஆம், திரும்பவும் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, யாரையாவது ஒருவரை பொறுப்பாக நியமித்து அதில் மோசடி செய்தால் மறுமையில் இப்படி இழிவுபடுத்தப்படுவார் என்பதை சொல்லும்போது அவர் திரும்பவும் சொல்கிறார், யார் சொல்லலா, இந்த பொறுப்பிலிருந்து என்னை எடுத்து விடுங்கள். அப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று இந்த செய்தி முஸ்லீமில் இடம்பெறுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ நிறைய பேர் இன்று எடுத்தீங்கன்னா பொறுப்புகளை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பொறுப்புகளை விரும்புவது முக்கியமல்ல, ஆனால் அந்த பொறுப்புகள் என்ன, அதனுடைய பணிகள் என்ன, கடமைகள் என்ன, அவற்றை செவ்வனை சரியாக நிறைவேற்ற முடியுமா என்று கவனிக்கப்பட வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ எனவே பொதுவான சொத்துக்கள் என்று வரும்போது, பொது சொத்துக்கள் என்று வரும்போது, இன்று நீங்கள் சர்வசாதாரணமாக எடுத்து பார்க்கலாம், பள்ளிகளை நிர்வகிப்பவர்கள் பொதுவான அமைப்புகளை நிர்வகிப்பவர்கள் இப்படி பலருடைய இதில் வந்து அலட்சியமான நிலைகள் இருப்பதையெல்லாம் நாம் பார்க்க முடியுது. நீதியாக செயல்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் சில போதுகள் என்ன பார்க்குறோம், இதில் நிறைய ஊழல்கள் மோசடிகள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதையும் பார்க்கிறோம். இவர்கள் மறுமையில் கடுமையாக என்ன செய்வார்கள், தண்டிக்கப்படுவார்கள் என்பதை இந்த செய்திகள் உணர்த்துகின்றன. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய நாம் பெரும்பாவமாக நாம் 22வது பெரும்பாவமாக இன்று நாம் பார்த்தது, அதாவது கனீமத் போர் செல்வங்களிலே செய்யப்படுகின்ற மோசடிகள் என்பதை பார்த்தோம். இத்தோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.